இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்களை நம்முடைய சியோன் இன்டர்நேஷனல் செமினரியின் மூலமாக வாழ்த்தி வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பாடங்களை கேட்கும்போது நாங்கள் அனுப்பும் குறிப்புகளையும் சேர்த்து வைத்து கவனியுங்கள். அப்படியே நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால் போதும், தனியாக படிக்க வேண்டியதில்லை. இது ஒரு மாபெரும் உன்னத அனுபவமாக இருக்க போகிறது. இன்றைய பாடத்தை உங்களுக்கு தேவ கிருபையோடு போதிக்கிறவர் பேராசிரியர் டாக்டர் ரமேஷ் ஜோஷ்வா அவர்கள்.
கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் இந்த நாளிலும் கூட வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்வின் அடுத்த பாகத்தை நாம் கேட்க இருக்கின்றோம். வெற்றியுள்ள வாழ்வு வாழ நீங்களும் நானும் விரும்புகிறோம். அந்த வெற்றியின் அந்த மாபெரும் உன்னத நிலையை உணர்வது எப்பொழுது தெரியுமா? வெற்றியில் உண்மையாக கழிகூறுகிறது எப்பொழுது தெரியுமா? நாம் அநேக தோல்விகளை சந்தித்து அதற்கு பின்பதாக நாம் வெற்றியுள்ள ஒரு காரியத்தை சந்திக்கும் பொழுது உண்மையிலேயே மிக மிக அதிகமான மகிழ்ச்சியை அடைகிறோம். அதாவது, நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு தமிழ் பழமொழி சொல்கிறது இல்லையா? அதே போலதான் அநேக தோல்விகளையே நீங்கள் வாழ்க்கையில் கண்டு வந்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வெற்றியின் உண்மையான மகிழ்ச்சி உங்கள் உள்ளத்தில் வெற்றியின் போது கிடைக்கும். மிக்க மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த வெற்றியில் உண்மையாகவே களி கூறுவீங்க அப்படின்னு சொல்லி நாம் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, அது நமக்கே தெரியும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்க்கையில் நாம் தேவனுக்குள் வரும் முன்னர் பலதரப்பட்ட தோல்விகளையே நாம் சந்தித்து வந்திருக்கின்றோம். எதில் எடுத்தாலும் தோல்வி. வாழ்க்கையில் திருப்தி இல்லை, ஒரு முழுமையான மகிழ்ச்சி இல்லை, போதுமென்ற மனதில்லை. என்னவெல்லாமோ செய்து பார்த்துட்டோம், ஒன்றிலும் திருப்தி ஏற்படலை, வெற்றி பெற்றது போல ஒரு உணர்வே ஏற்படலை. ஆனால் இப்படி தோல்வியையே கண்ட நாம் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பிறகு அவர் தருகிற சில காரியங்களை நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம், வருகிற பாடங்களிலும் சிந்திக்க இருக்கின்றோம். அவர் தருகிற சில அனுபவங்களை பெற்ற பிறகு நாம் வெற்றியுள்ள வாழ்வு என்றால் என்ன என்பதை தெரிந்து கொள்கிறோம். அந்த வெற்றியின் உண்மையான மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளையே கண்ட நமக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற வெற்றி மிக்க மிக்க மகிழ்ச்சியை தருகிறதாய் இருக்கிறது. அப்போ தோல்வி நம்முடைய வாழ்க்கையில் பல இடங்களில் வரத்தான் செய்கிறது, வந்திருக்கின்றது. இதுக்கு முன்னர் ஒருவேளை தொழிலில் நாம் தோற்றிருக்கலாம், ஆவிக்குரிய வாழ்வில் ஒருவேளை தோற்றது போன்ற உணர்வுகள் இருந்திருக்கலாம். ஏன் அவைகளெல்லாம் அப்படிப்பட்ட தோல்வியான எண்ணத்தை தந்தது? அப்போ நம்ம வெற்றியின் உண்மையான ரகசியத்தை அறியாததுனால நாம் தோற்று போனது போலவே நினைக்கின்றோம். ஒருவேளை வெற்றியுள்ள வாழ்க்கை கூட வாழ்ந்து கொண்டு இருப்பீங்க, ஆனால் இதுதான் வெற்றி அப்படின்னு தெரியாததுனால நான் இன்னும் தோற்று போன நிலைமையிலே இருக்கிறதாகவும் சிலர் உணர்கிறத நம்ம பார்க்க முடியும். இப்படி பல காரியங்கள் வெற்றியை அனுபவிக்க முடியாதபடி நம்மை தடை செய்கிறதா இருக்கிறது பிரியமானவர்களே. அப்போ வெற்றியை நாம் எப்பொழுது முழுமையாக அனுபவிக்கின்றோம் என்று கூறினேன். தோல்வியை பல முறை கண்ட நாம் இப்பொழுது ஒரு வெற்றியை பெற்றதற்கே மிக்க மகிழ்ச்சி அடைகிற ஒரு இடத்திற்கு வந்து விடுகிறோம். ஏனெனில் தோல்விக்கு பின்பதாக வந்த அந்த வெற்றி, வெற்றியின் உண்மையான அனுபவத்தை, முழு மகிழ்ச்சியை எனக்கு உங்களுக்கு தந்திருக்கிறது என்று பார்த்தோம். மட்டுமல்ல, சிலருக்கு ஒருவேளை வெற்றியுள்ள வாழ்வு நடத்தினாலும் தான் எவ்விதமாய் வாழ்கிறோம் என்று தெரியாதபடியினாலே தோற்றுப்போனதாகவே எண்ணி அதை அனுபவிக்க முடியாமலும் இருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு கூறினேன். சரி, அப்போ நம்ம வாழ்க்கையில் வெற்றி என்பதின் அர்த்தத்தை தெரிந்து கொள்ளப் போகிறோம். அது எப்படி வருகிறது என்றெல்லாம் நாம் இந்த பாடத்தில், வருகிற பாடங்களில் கேட்டு தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் வெற்றியாய் வாழ உண்மையாகவே உள்ளத்தில் வாஞ்ச இருக்கிறது. சிறிய பிள்ளையாக இருந்தாலும் கூட அது தான் வெற்றி பெறுகிறதத்தான் விரும்புகிறது. அது தோற்று போயிட்டு அப்படின்னா அதை என்ன செய்கிறதுல ஒத்துக்கொள்கிறதே இல்லை. நீங்கள் ஒருவேளை சின்ன பிள்ளைக்கு ஓட்டப்பந்தயத்தை வைத்து பாருங்கள், இல்லைடா சின்ன பிள்ளையிடமிருந்து எதையாவது நீங்கள் பிடுங்கி பாருங்கள், அது தன்னிடமிருந்து நீங்கள் பிடுங்கி விட்ட அந்த தோல்வியை தாங்க முடியாமல் தான் அழுகிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடையதை நீ பறித்து கொண்டாயே, என்னால் அதை முழுமையாக வைத்துக்கொள்ள முடியலை, தோற்றுப்போனேன் என்ற உணர்வோடு தான் அந்த சிறுபிள்ளை கூட அழுகிறது என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சிறிய வயது முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் வெற்றியுள்ள வாழ்வு வாழவே விரும்புகிறார்கள். வயதானவர்களும் தாங்கள் சொல்கிற கருத்தை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அப்பொழுதுதான் தான் வெற்றி பெற்றதாக அவர்கள் கருதுகிறார்கள். இந்த வெற்றியான எண்ணம் இருக்கிறது நல்லதுதான், வெற்றி பெற வேண்டும் என்று எண்ணுகிறது நல்லதுதான். இந்த வெற்றிக்கான அந்த விருப்பம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும் பொழுது, நாம் அதை பெற்றுக்கொள்ள அதற்கு முழு மூச்சாய் செயல்படுகிறவர்களாகியும் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். நாம் முன்பு ஒரு வேளை இள வயதில் நம்முடைய விருப்பம் சில காரியங்களில் இருந்தது, சில காரியங்களில் நாம் வெற்றி பெற விரும்பினோம். ஒருவேளை விளையாட்டு உங்களுக்கு ஆர்வமாக இருந்ததானால் நீங்கள் விளையாடுகிற அந்த விளையாட்டில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று முன்னர் விரும்பினீர்கள். ஆனால் காலங்கள் சென்ற பிறகு இப்பொழுது விளையாட்டு விளையாடுகிற வயசு உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு பலவீனமாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களுடைய அந்த விளையாட்டு மேல் உள்ள அந்த ஆர்வம் குறைந்து போய்விட்டது, அதில் பங்கு பெறுகிற திறமையும் குறைந்து போய்விட்டது, அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற விருப்பமும் இப்பொழுது இல்லாத இடத்திற்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். ஆகவே இப்பொழுது இந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நீங்கள் வேறொரு காரியத்தை எதிர்பார்க்க ஆரம்பித்து விட்டீர்கள், அதிலே வெற்றி பெற நீங்கள் நினைக்கிற இடத்திற்கு வந்து விட்டீர்கள். அப்போ வாழ்வில் எதில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம், அந்த கோல், நோக்கம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. சிறுவயதாக இருந்தபொழுது அதற்கேற்றபடி வெற்றி பெற விரும்பினோம், அடுத்து வாலிப வயது வரும்பொழுது சில காரியங்களில் வெற்றி பெற விரும்பினோம், இப்பொழுது வயதான நிலையில் சில காரியங்களில் வெற்றி பெற விரும்புகிறோம். ஆனால் எது எப்படி இருந்தாலும் வெற்றி பெற விரும்புகிறோம் என்பது ஒரு பொதுவான ஒரு நோக்கமாகத்தான் எல்லோருக்கும் இருக்கின்றது. இதற்கு மத்தியில் இன்னொரு காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டி இருக்கிறது. நாம் இவ்வளவு வெற்றியை பெற்ற பிறகும் கூட ஏன் நம்முடைய வாழ்விலே ஒரு விதமாக வெறுமை காணப்படுகிறது? அநேக வெற்றிகளை பெற்றுவிட்டோம், நீங்கள் நினைத்தது போல கூட ஒருவேளை வெற்றி பெற்றுட்டீங்க, ஆனாலும் ஏன் வெறுமை? அதான் ஒரு அருமையாக ஒரு கதையை வாசித்து பார்த்தேன், நடந்த நிகழ்வு தான். இமயமலைக்கு ஏற அங்கே ஏறி கொடியை நாட்டிவிட வேண்டும் என்று ஒருத்தர் விரும்பினார். அவ்விதமாகவே ஏறியும் முடித்து விட்டார். ஆனால் ஏறி முடித்த பிறகு அவர் சொன்ன கருத்து, நான் ஏதோ இருக்கிறது என்று நினைத்தேன், இவ்வளவு கடினப்பட்டு இமயமலை அந்த எவரெஸ்ட் சிகரத்தின் உச்சிக்கு வந்து கொடியை நாட்டி விட்டேன், ஆனாலும் இப்போ நினைக்கிறேன் இதில் என்னங்க பெரிய விஷயம், இதில் என்ன பெரிய உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது என்று நான் உணர்ந்தேன் என்று அவர் கூறின ஒரு கருத்தை நான் வாசித்திருக்கிறேன். அப்போ அவ்வளவு சாதித்த பிறகு வெறுமை என்ற உணர்வு, சில பேருக்கு சில போஸ்ட்டுக்கு வந்துட்டால் போதும் அதுக்கப்புறம் திருப்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. நாங்களும் ஜபக்குழு ஊழியங்கள் அநேக காரியங்கள் நடத்துகிறதுனால அதில் சிலர் ஜபிக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு சகோதரி சொன்னார்கள், ஐயா நான் எப்படியாவது ஹெச்எம் ஆயிரணும், நான் இப்பொழுது சீனியர் டீச்சராக இருக்கிறேன், அடுத்து ப்ரொமோஷன் வந்துவிட ஜெபம் பண்ணுங்க, அந்த ப்ரொமோஷன் மட்டும் வந்துட்டா போதும் என் வாழ்க்கையில் அவ்வளவு திருப்தி மகிழ்ச்சி ஐயா அப்படின்னு சொன்னாங்க. ஜெபித்தோம், அவர்கள் விரும்பினது போலவே ஹெச்எம் ஆயிட்டாங்க. ஆனால் திரும்ப ஓரிரு மாதங்கள் கழித்த பிறகு வந்து அவர்கள் சொன்ன காரியம், ஏன் தான் அந்த ஹெச்எம் போஸ்ட்டுக்கு வந்தேனோ, பேசாமல் சாதாரணமாக டீச்சராக இருந்த பொழுது கூட நிம்மதியாக இருந்தேன், இப்பொழுது எதுக்கெடுத்தாலும் நான் தான் அதுக்கு பொறுப்புடையவளாய் மாறிவிட்டேன், அங்கே அதிகாரிகளை பார்க்க போக வேண்டியிருக்கு, ரிப்போர்ட்டு கொடுக்க வேண்டியிருக்கு, இங்கே டீச்சர்ஸை கவனிக்க வேண்டியிருக்கு, ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம்னா என்னையே தான் வந்து கேட்குறாங்க, எல்லா பொறுப்பும் என் மேலே வந்ததுனால நான் உண்மையிலே நிம்மதியற்றவளாக ஆகி போனேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. பேசாமல் டீச்சர் ஆகுவதற்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர்கள் சொல்லி கொண்டு இருந்தார்கள். பிரியமானவர்களே, இதுதாங்க இவ்வளவோ வெற்றி பெற்ற பிறகும் ஒரு பெருமை. அப்போ வாழ்க்கையில் வெற்றி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், நம்முடைய பிரயாசங்களில் சரியான ஒரு வெற்றியை நம்ம அடைய முடியலை என்பது தான் உண்மை. பதவியில் வெற்றியை பெற்றுவிடலாமா அப்படின்னு மனிதன் துடிக்கிறான், அந்த பதவி இந்த பதவி பெரிய பதவி போயிட்டா போச்சு போதும் அவ்வளவுதான், அந்த அளவுக்கு வந்துட்டா மட்டும் போதியா என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். நாங்கள் வந்த பிறகுதான் யோசிக்கிறான், ஐயோ வெறுமை வெறுமை வெறுமை, வெற்றியில் ஒரு மகிழ்ச்சி இல்லையே என்று உணர்கிறான். அப்போ பதவியில் வெற்றி இல்லை, அதிகாரத்தில் வெற்றி இல்லை, செல்வத்தில் வெற்றி இல்லை, உலக பிரகாரமாய் நீங்கள் எது எல்லாம் அனுபவித்து விட்டால் வெற்றியான வாழ்வு நினைக்கிறீர்களோ அத்தனையும் அந்த வெற்றியை பெற்ற பிறகு நீங்கள் வெறுமையாகத்தான் உணர்வீர்கள் என்பதை புரிந்து கொண்டு இருப்பீங்க. அப்போ ஏதோ ஒன்று வெறுமையாய் காணப்படுகிறது, அதை குறித்து தான் நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் இத்தனை காரியங்களை மாற்றி அமைத்தாலும் இந்த தோல்வியான எண்ணம் மாத்திரம் போகவே இல்லை உலக வாழ்விலே. அப்போ இவ்விதமாக உலக வாழ்வில் நமக்கு அநேக வெற்றியை நம்ம பெறுகிறது முக்கியமாக கருதி செயல்பட்ட பிறகும் வெறுமையை சந்தித்து தோல்வியான எண்ணத்தோடு வாழ்வதை காட்டிலும் ஒரு உண்மையான மகிழ்ச்சி இருக்கிற ஒரு இடத்தை பற்றி நான் உங்களோடு சொல்லிக்கொண்டு இருக்கிறேன். உலகத்தில் உலக காரியங்களில் வெற்றி இல்லை, ஆனால் ஆவிக்குரிய வாழ்வில் உண்மையான வெற்றியை நம்மால் பெற்றுவிட முடியும், அங்கே சாதித்துவிட முடியும் என்று உங்களோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்மை படைத்த கர்த்தாதி கர்த்தரோடு நாம் ஆவிக்குரிய தொடர்பு கொள்ளும் போது அது நம்முடைய வாழ்விலே ஒரு உண்மையான வெற்றியை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அந்த காரியம்தான் நம்முடைய வாழ்வில் வெற்றிக்கு மிகவும் முக்கியமான ஒரு அடிப்படை. அந்த இடத்துல தான் தேவனோடு உறவு கொள்வதில் தான் நீங்களும் நானும் வெற்றியை பெற வேண்டும். அந்த வெற்றி தான் மற்ற எல்லா வெற்றியையும் நிர்ணயிக்கிறதா இருக்கிறது. ஒரு காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், நீங்கள் எவ்வளவு தூரம் வெற்றியுள்ள வாழ்வை விரும்புகிறீர்களோ அதே போல நீங்கள் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று உங்களையும் என்னை படைத்த கர்த்தர் விரும்புகிறார் என்பது சந்தோஷமான செய்தி. நீங்களும் வெற்றியாக வாழ விரும்புகிறீங்க, முன்ன உலக காரியத்தில் வெற்றியை தேடினீங்க, ஆனால் அதில் திருப்தி அடைய முடியாது என்பதை நான் சொல்லிவிட்டேன் வேதவசனத்தின் அடிப்படையில். ஆனால் இப்போ வெற்றியை இன்னொரு இடத்துல சாதிக்க போறீங்க, அது ஆவிக்குரிய வாழ்வில் பெறுகிற வெற்றியாக இருக்கிறது என்று சற்று முன்னர் கூறினேன். அந்த வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார், நீங்களும் வெற்றியாய் வாழ வேண்டும் என்று தேவனும் விரும்புகிறார். நீங்கள் தோல்வியான ஒரு எண்ணத்தோடு வாழ கர்த்தர் விரும்பலை, நீங்கள் தோற்றுப்போன நிலையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பலை. அப்போ அதற்கு அநேக காரியங்களை வேதத்தில் நமக்கு எடுத்துக்காட்டாய் தந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அவங்க எவ்வளவு தூரம் சில வேளைகளில் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் வெற்றி பெற்றார்கள், எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தேவன் அவருடைய வாழ்க்கையில் கொடுத்த நோக்கத்தை அவங்க நிறைவேற்றுவதில் தவறிப்போனாங்க அப்படிங்கிற காரியங்களையும் வேதத்தில் நமக்கு திருஷ்டாந்தங்களா முன்மாதிரியா எழுதி வைக்கப்பட்டிருக்க நாம பார்த்திருக்கிறோம். அப்போ இது நம்முடைய வாழ்க்கையில கற்றுத்தருகிறதா இருக்குது. இது மட்டும் இல்லை, வேதத்தில் உள்ள அனைத்து காரியங்களும் வேதத்தில் விளக்கமாய் கூறப்பட்டிருக்கிற அனைத்து சம்பவங்களும் ஒரு வெற்றியுள்ள வாழ்வு எது, தோல்வியான வாழ்வு எது என்பதை வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறதாய் இருக்கிறது. அவங்க எப்பொழுதெல்லாம் தோற்று போனாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்வை பார்க்கும்போது, அவங்க எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்களோ, எப்பொழுதெல்லாம் மற்ற தெய்வங்களை வணங்கினார்களோ, தேவனை விட்டுவிட்டு மற்ற தெய்வத்தை நோக்கி அவங்க ஓடினாங்களோ, அப்பொழுதெல்லாம் அவருடைய வாழ்வு தோற்று போனதாய் மாறியது என்று நாம் வேதத்திலிருந்து அறிகிறோம். பிரியமானவர்களே, உங்கள் வாழ்வில் கூட நீங்கள் தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனாய் இருந்தீர்களானால் சில வேளைகளில் தோல்வியை சந்திப்பதற்கு இதுவும் காரணமாக இருக்கிறது. தேவனை விட்டுவிட்டு தெய்வ சித்தத்தை செய்வதை விட்டுவிட்டு மனித சித்தத்தை உங்கள் சித்தத்தை நிறைவேற்ற போகும்போது நீங்கள் மற்ற தெய்வத்தை, அதாவது விக்கிரகாராதனையாகிய பொருளாசைன்னு வேதம் சொல்லுது, விக்கிரகத்தவர்களை நீங்கள் தொழுது கொள்ளாத ஜனங்களாக இருக்கலாம், ஆனால் பொருளாசை என்ற ஒன்றை சார்ந்து கொள்ளும் போது அது விக்கிரகாராதனை போல மற்ற தெய்வத்தை நாடி ஓடுவதைப் போல உங்கள் வாழ்விலே காரியங்களை மாற்றி விடுகிறது. அப்போ விக்கிரகாராதனை செய்வது போன்ற ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வந்துட்டீங்க, ஆகவே அதற்குரிய காரியங்கள் நிமித்தம் உங்கள் பொருளாசையின் நிமித்தம் அந்த தோல்வியான வாழ்வுக்கு நேராக போய்விட்டீர்கள் என்பதை சற்று உணர வேண்டியது அவசியம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்க்கையில் தேவன் எவ்வளவு தூரம் இரக்கமாய் நீடிய பொறுமையாய் இருந்து செயல்பட்டார் என்பதை நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்க முடிகிறது. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் தெய்வனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணிய பொழுது, வேறே தெய்வங்களை பின்பற்றி போன பொழுது, சிதேக்கியா ராஜாவின் காலத்தில் தேவன் யூதாவை பாபிலோனுக்கு அடிமைப்பட்டு போக, சிறைப்பட்டு போக அனுமதித்தார். 70 ஆண்டுகள் அவிதமாக அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போனார்கள். 70 ஆண்டுகள் பாடுகளை பட்டார்கள். ஆனால் அதுக்கு பிறகாக, அந்த 70 ஆண்டுகளுக்கு பிறகாக தேவன் அவர்களுக்கு வாக்கு பண்ணினார், தங்கள் தேசத்துக்கு அவர்களை திரும்ப கொண்டு போவதாக அவர்களுக்கு உறுதி கொடுத்தார். அவர்களை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் இவ்விதமாய் சொன்னார். எரேமியா 29:11 நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே என்று அங்கே வாசிக்கின்றோம். அப்போ அது ஆங்கில வேதாகமத்தில் பார்க்கும்போது ஜெரேமியா 29:11 For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. என்று வாசிக்கின்றோம். அப்போ ஒரு நம்பிக்கையை, ஒரு எதிர்காலத்தை தருகிற அந்த திட்டத்தை தேவனுடையவராக ஒரு செழுமைக்கு, ஒரு மகிழ்ச்சிக்கு, சமாதானத்துக்கு ஏதுவான ஒரு திட்டத்தை உடையவராக நினைவு கொண்டிருப்பதாக இங்கே தேவன் சொல்கின்றார். ஆக இங்கே தேவன் சொல்ல விரும்புகிற விஷயம் இதுதான், நான் உங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்வையே தர விரும்புகிறேன், அதுதான் என்னுடைய எண்ணம். நீங்கள் வெற்றியாக, செழுமையாக, நம்பிக்கையோடு சிறந்த எதிர்காலத்தை உடையவர்களாக வாழ வேண்டும் என்றே நான் விரும்புகின்றேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ தேவன் விரும்புகிறார், நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். யோசுவாவுக்கு சொல்லும்போது கூட அதே காரியத்தை தான் கர்த்தர் சொன்னார். நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய் என்று அங்கே தேவன் சொல்கிறத நீங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யோசுவா 1:8 ஆங்கில வேதாகமத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அது முடியும் பொழுது விதமாய் வருகிறது. Then you will be prosperous and successful. அப்போ இந்த வார்த்தையை கை கொள், இதன்படி செய்ய கவனமாயிரு, அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அதாவது நீ ஜெயமா இருப்ப, வெற்றியா இருப்ப அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே சொல்கிறார். அப்போ நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், புத்திமானை நடந்து கொள்வதற்கு, வெறு வெற்றியுள்ள சக்சஸ்ஃபுல் லைஃப் நடத்துவதற்கு தேவன் விரும்புகின்றார் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகர் தவறான ஒரு கருத்து உடையவர்களாக இருக்கிறார்கள். தேவனிடத்தில் வந்தாலே தோல்விதான், தேவனிடத்தில் வந்தாலே சோதனை தான், எப்போதான் என் வாழ்வில் இந்த பாடுகள்லாம் நிற்க போதும், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பொருளாதார நெருக்கடி, என்னெல்லாமோ ஜெபித்து பார்த்துட்டேன், வேதம் வாசித்தும் பார்த்துட்டேன், பல கூட்டங்களுக்கும் போயும் பார்த்துட்டேன், வல்லமையான ஊழியர்களிடமும் போய் ஜெபித்தும் பார்த்துட்டேன், இதுக்கு மேலே நான் என்ன செய்ய, ஆனாலும் நான் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறேன், ஒரு வெற்றி இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னா பிரியமானவர்களே, நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல தவறி இருக்க கூடும். அதை சரி செய்து கொள்ளப் போகிறீர்கள். இந்த பாடத்தின் மூலமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்வை நீங்கள் சுதந்திரிக்கவே போகிறீர்கள், கட்டாயமாக சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று நான் விசுவாசத்தோடு உங்களுக்காக இந்த வார்த்தைகளை கொண்டு வருகிறேன். அப்போ வழியை வாய்க்க பண்ணவே தேவன் விரும்புகிறார். தேவனிடத்தில் வந்தால் சோதனை அப்படின்னு சொல்லாதீங்க. தேவனிடத்தில் வந்தாலே வேதனை தான். சாத்தான் சோதிச்சு நம்ம இல்லாமாக்கிடுவான். தேவனிடத்தில் வந்தால் தேவன் நமக்கு விடுதலை தர முடியாது, பிசாசு நம்மை இல்லாமல் ஆக்கிடுவான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிற தேவன் பெரியவர். உங்களை எந்த வல்லமையும் எதுவும் ஒன்றும் செய்துவிட முடியாது. ஏன்னா வேதம் சொல்கிறபடி அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மிக மிக வல்லமையானவர். உலக சூழ்நிலைகளை விட, பிசாசின் கிரியைகளை விட, மந்திரங்களை விட, தந்திரங்களை விட, எல்லா தகடுகளை விட தேவன் வல்லமை உள்ள தேவன் என்று நீங்கள் தெரிய வேண்டும். பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ இந்த வெற்றி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார் என்று நாம் இதுவரை பார்த்தோம். இரண்டு காரியத்தில் நான் அதை கூறினேன். தேவன் உங்களுக்கு வெற்றி உள்ள வாழ்வை தான் தர விரும்புகிறார் என்று நாம் சிந்தித்தோம். அதை இஸ்ரவேல் ஜனங்களின் வாழ்விலிருந்தும், யோசுவாவுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையிலிருந்தும் தெரிந்து கொண்டோம். நாம் வெற்றியாய் வாழவே தேவன் விரும்புகிறார். சரி, இவன் வெற்றியுள்ள வாழ்வை நாம் எவ்விதமாய் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம்? எப்பொழுது அந்த வெற்றியை நம்ம அனுபவிக்கப் போகிறோம், அனுபவிக்க முடியும் என்றெல்லாம் தொடர்ந்து சிந்திக்கிற வசனங்களிலிருந்து, வார்த்தைகளிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. அதற்கு ஒரு 7 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, உண்மையான வாழ்வு தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை நீங்கள் முதலாவது உணர வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்வில் எது உண்மையான வாழ்வு என்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்போ உண்மையான வாழ்வு, பொய்யான வாழ்வு அப்படின்னு ரெண்டு இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று தன்னுடைய வாழ்வை குறித்து கூறுகின்றார். அப்போ உலகில் ரெண்டு விதமான வாழ்வு இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடி வாழ்கிற வாழ்வு இருக்குது, இல்லவிட்டால் தீய போராட்டத்தை போராடி வாழ்கிற வாழ்வு இருக்குது. ரெண்டில் ஒரு வாழ்வு தான் நீங்கள் நடத்த முடியும். இதுக்கு நடுவில் ஒரு வாழ்வு கிடையாது. ஒன்று, தீயதுக்காக போராடி வாழ்கிற வாழ்வு, பாவத்துக்காக கடந்து போராடி வாழ்வதற்காக, மாம்சத்தின் வாழ்வுக்காக போராடி போராடி உலகத்தில் வாழ்கிற வாழ்வு, உலகத்தின் சிற்றின்பங்களை அனுபவிப்பதற்காக போராட்டம், அதற்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள், அடிதடிகள், இல்லட்ட லஞ்சம், இல்லட்ட ஊழல், இல்லட்ட திருட்டு, இப்படி ஏதோ காரியங்களை செய்து தீமையாய் போராடி வாழ்கிற வாழ்வு உலக வாழ்வு. அடுத்த ஒரு வாழ்வு இருக்கிறது, நான் தீமைக்காக போராடலை, நல்ல போராட்டத்துக்கு நேராக போராடி வாழ்ந்தேன். எந்த விதத்திலும் வாழ்வு என்பது போராட்டம், அதை நம்ம தெரிந்துக்கிட்டோம். அவ்வளோதான். நீங்கள் உலகில் ஒன்று நல்லதுக்காக போராடி வாழலாம், இல்லாவிட்டால் தீயதுக்காக போராடி வாழ வேண்டியதாக இருக்கும். ரெண்டில் ஒன்று ஏதோ ஒரு விதத்தில் போராடித்தான் ஆகணும். அது மாற்ற முடியாத ஒரு வாழ்வு. எப்படினாலும் நீங்களும் நானும் ஏதோ ஒரு போராட்டத்தை போராடித்தான் ஆக வேண்டும். அப்போ பவுல் சொல்கிற வாழ்வு நல்ல போராட்டம். கிறிஸ்துவுக்காய் வாழ்வதிலே வருகிற போராட்டங்களை மேற்கொண்டு தெய்வ உதவியோடு வெற்றி கொண்டு அதில் ஜெயமாய் வாழ்ந்து முடிக்கிற அனுபவம். அதே போல தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த உலகத்திலே உண்மையான வாழ்வு இருக்கிறது, பொய்யான வாழ்வு இருக்கிறது. அப்போ உண்மையான வாழ்வு எது என்பதை முதலாவது நீங்களும் நானும் கண்டுபிடிக்கணும். நம்ம அநேக வேளைகளில் நாம் அவிதமாக உணர்வது உண்டு. அதுதான் வாழ்க்கை என்பது வெங்காயம் அப்படின்னு சொல்லி பெரியார் கூறினார். நம்ம வாழ்க்கையில் ஏதோ இருக்குது அப்படின்னு நினச்சி அந்த வெங்காயத்தை உரிப்பது போல உரித்து கொண்டே இருக்கிறோம். கடைசியில் பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறார். லைஃப் இஸ் நத்திங். அப்போ வாழ்வு என்பது ஒன்றுமில்லை தான். அப்போ இப்படி சில நேரம் நம்ம உணர்கிறோம், நான் எதுக்கு சாப்பிட்டு உழைத்து என்னத்துக்காக வாழ்கிறேன், இப்படி நான் செய்கிறதுனால என்னையா லாபம் அப்படின்னு சொல்லி சில வேளைகளில் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. இதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம உணர்ந்தது உண்டு. அது வேறு தான் உண்மையான வாழ்வுக்கு நேரான தேட்டம். இந்த உள்ளம் ஒரு உண்மையான வாழ்வை தேடுகிறது. அது உலகத்தில் கிடைக்காது, தேவனிடத்தில் கேட்கறதா இருக்குது. அப்போ உண்மையான வாழ்வுக்கு ஒரு 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். 3 விதங்களில் நாம் இந்த வாழ்வை பற்றிய காரியத்தை சிந்திக்க வேண்டும். வாழ்வு என்பது நிறைவானதாக இருக்கணும், அது முதலாவது காரியம். அப்போ உலக வாழ்வில் உங்களால் நிறைவான வாழ்வை பெற முடியலன்னு நான் ஏற்கனவே விளக்கம் காட்டினேன். நிறைவான திருப்தியான வாழ்வை உலக காரியங்களில் பெற முடியலை. பதவியினால், பணத்தினால, அதிகாரத்தினால, அடிதடியினால, வன்முறையினால, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் நினைத்ததை சாதித்து பெற்றுவிடலாம் நினைத்து நடத்திய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு நிறைவான வாழ்வை பெற முடியலை. அப்போ வாழ்வு வெற்றியானது அப்படின்னா நிறைவான வாழ்வாக இருந்தாதானங்க வெற்றியான வாழ்வுன்னு சொல்ல முடியும். அப்போ உலக காரியத்தில் ஒரு வெற்றியான வாழ்வை வாழ முடியலை. எவ்வளோ பெரிய பதவியை வகித்தவர்கள்லாம் கடைசியில் எவ்வளோ கஷ்டப்பட்டு இறந்தார்கள் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். உலக மாவீரன் நெப்போலியன், அவனும் அறித்தபோது கைகளை வெளியே தான் போட சொன்னான். எவ்வளவோ வெற்றியை பெற்றுட்டேன் யா, ஆனால் ஒன்றும் நான் கொண்டு போக முடியலை அப்படிங்கிறத தான் அவர் உணர்த்தினார். அவ்வளோதான், லைஃப் இஸ் நத்திங். இதை தான் உணர்த்துகிறது. அப்போ நிறைவான வாழ்வு பேரு தான் வெற்றியான வாழ்வு. அந்த நிறைவான வாழ்வு எனக்கு உலகில் கிடைக்கல, உங்களுக்கு கிடைக்கல. அப்போ எப்பொழுது நீங்கள் இந்த வாழ்வில் இவ்விதமான ஒரு இடத்துக்கு வருகிறீர்களோ, அதாவது ஒன்றும் இல்லைங்க வாழ்க்கையில், ஒன்றும் இல்லைங்க என்ற இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது, அடுத்த உண்மையான இடத்த தேடுகிற ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் இப்பொழுது உணர வேண்டும். நிறைய பேர் ஆனால் அந்த இடத்துல தான் தவறி விடுகிறார்கள். வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னு உணர்கிறவர்கள், வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கிறது, ஒரு மெய்யான ஒரு வாழ்வு இன்னொன்று இருக்கிறது என்பதை சிலர் உணராம தான் அவர்கள் வாழ்க்கையில் தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். லைஃப்னா இதுதாங்க அப்படின்னு சொல்லி நினைத்து கடைசியில் அதில் தோற்று போனவுடன் வெறுமையை மிகவும் அதிகமாக உணர்ந்தவுடன் இதுக்கு பதில் பேசாம செத்து தொலையலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணி விடுகிறார்கள். இல்லவிட்ட போதைக்கு அடிமையாகி விடுகிறார்கள். ஆனா சிலர் தான் இந்த வெறுமையை உணர்கிற இடத்துல ஒரு நிறைவை உணர்கிறாங்க, தேவன் அவர்களை தேடி வருகிறத உணர்கிறாங்க. அநேக விதமா சாட்சி சொல்ல நம்ம கேட்டிருக்கிறோம், இவ்விதமான வெறுமையோடு நான் இருந்தேன், மறிக்கும் தருவாயில் இருந்தேன், தற்கொலை பண்ணும் தருவாயில இருந்தேன். ஒரு மனிதன் தேவனை பற்றி என்னோடு சொன்ன பொழுது மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். வேத வசனத்தை அவர் வாசித்தார், அது என் வாழ்விலே சமாதானத்தை கொடுத்தது, நம்பிக்கையை கொடுத்தது என்றெல்லாம் சொல்கிற சாட்சியை நீங்களும் நானும் கேட்டிருக்கிறோம். அப்ப தேவன் நம்மை தேடி வருகிறார். இவ்விதமாக நிறைவற்ற வாழ்வு வாழ்கிற ஜனங்களை தேவன் தேடி வருகிறத நீங்க பார்க்க முடியும். அவர் அதைத்தான் உணர்த்த விரும்புகிறார். உலகம் மாயமாலமானது மாயையானது என்று சொல்லத்தான் கர்த்தர் விரும்புகின்றார். உலக வாழ்வை வெறுத்து தம்மை பின்பற்றி வரத்தான் கர்த்தர் அழைக்கிறார். அப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று எபேசியர்களின் நிருபத்தில் பவுல் எழுதுகிறது போல, கிருபை உங்களை தேடி முதலாவது வருகிறது. அதற்கு நீங்க விசுவாசங்கிற பதிலை தரும் பொழுது தேவன் இந்த சக்சஸ்ஃபுல் லைஃபை, வெற்றியான வாழ்வை உங்களுக்கு தருகிற காரியத்தை செய்கின்றார். அந்த வாழ்வு ஆரம்பமாகிறது, வெற்றியான வாழ்வு ஆரம்பமாகிறது ரட்சிக்கப்பட்ட வாழ்வோடு கூட. அப்ப தேவன் உங்களையும் என்னையும் தேடி வந்து நம்முடைய கவனத்தை பிடிப்பதற்காக பல விதங்களில் அவர் செயல்படுகிறார். எதற்காக தெரியுமா? ஒரு நிறைவான வாழ்வை தருவதற்காகத்தான். வாழ்வு என்பது நிறைவானதா இருக்கணும், அது ஒரு ஆஸ்பெக்ட், வாழ்வின் ஒரு தன்மை. வாழ்வுனா எப்படி இருக்கணும்? நிறைவா வாழ்ந்து நிறைவாக நிறைவு செய்கின்ற ஒரு வாழ்வா இருக்கணும். நான் சில வயதானவர்களிடத்தில் எங்க ஊர்ல கிராமத்தில் இருக்கும் பொழுது நான் பேசி கொண்டு இருந்திருக்கிறேன். ஒரு தாத்தாவை பார்த்தா நாங்கள் ஓட தான் நினைப்போம், ஏன்னா அவர் வந்தாலே பழங்கதையை சொல்லி அறு அருன்னு அறுப்பாரு. அவருக்கு காது வேற சரியா கேட்காது, ஆனா அவர் சொல்ல ஆரம்பிப்பார் தன்னுடைய பழம் பெருமையை. நான் வாலிபனா இருந்த பொழுது ரெண்டு மூணு பேர் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு போவோம், அதுவும் திருடிட்டு தான் போவோம். அந்த ஆட்டை திருடி எடுத்துட்டு போயிட்டு அதை வெட்டி உப்பு அதோட வத்தல் உரப்பெல்லாம் அதில் போட்டு சுட்டு ஒரு ஆடை நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவருக்கு அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக தெரியுது, பெரிய சாதனையாக தெரியுது. ஸோ தன்னுடைய வயதின் வாழ்வின் கடைசி பகுதியில் அவர் அந்த சாதனையைத்தான் சொல்லிக்கொண்டே இருப்பார். இப்படி சாப்பிடுவோம், அப்படி சாப்பிடுவோம், இப்படி திறமையாக இருப்போம், இப்படி பெரிய சாதனை, இப்படி பெரிய பெரிய வெயிட்டெல்லாம் தூக்கி போடுவோம். இதுதான் அவருக்கு சாதனையாய் இருந்ததை அவர் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ அவருக்கு அது நிறைவாய் தோன்றுகிறது போல நினைக்கிறாரு, அதை சொல்லுவார். ஆனால் அநேக வேளைகளில் தன்னுடைய வாழ்வை குறித்து கவலைப்பட்டு ஏதாவது பேசிகிட்டு இருப்பார். அப்போ புரிந்து கொள்ளலாம், அவர் நிறைவாக வாழலை. அவர் சாதனைன்னு நினைச்சது அது உண்மையான சாதனையா இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு, இந்த தோல்வியான இடத்துலேருந்து வெளியே கொண்டு வந்து உங்கள் வாழ்வை நிறைவு செய்யும் போது, வயதான காலத்தில் நீங்கள் மறிக்கும் தருவாயில் நல்ல வாழ்வை நான் நடத்தி முடித்தேன், தேவனுக்காக வாழ்ந்தேன், என்னுடைய பலனெல்லாம் தேவனுக்காய் செலவழிந்தது, என் வாழ்வின் தருணங்களெல்லாம் கர்த்தருக்காக செலவழிந்தது, நான் இப்பொழுது நிம்மதியாக இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்று தேவனிடத்தில் போய் இருக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லுகிற ஒரு நல்ல வாழ்வை தரவே, அந்த வெற்றியுள்ள ஜீவியத்தை தரவே தேவன் உங்கள் கவனத்தை பிடிக்க அவர் செயல்படுகிறார். அதற்காக கிருபை வந்து உங்களை சந்திக்கிறது, சுவிசேஷம் உங்களை வந்து சந்திக்கிறது, தேவனுடைய வார்த்தை உங்களை சந்திக்கிறது. அதற்கு நீங்கள் சரியான பதிலை கொடுக்கும் பொழுது, விசுவாசங்கிற பதிலை கொடுக்கும் போது நீங்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள், வெற்றியின் வித்து அப்பொழுதே போடப்படுகிறது. அடுத்து வாழ்வென்றால் அது எல்லோராலும் அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நாம் சற்று சிந்திக்க இருக்கின்றோம். நாம் சற்று முன்னர் ஒரு நிறைவான வாழ்வு தான் நம்முடைய வாழ்விலே திருப்தியை தருகிறதா இருக்கிறது என்று பார்த்தோம். வாழ்விலே திருப்தி அடைகிற வாழ்வு, பரிபூர்ணமான வாழ்வு என்றெல்லாம் நாம் பார்த்தோம். நாம் உலகிலே எத்தனையோ காரியங்களை சம்பாதித்தாலும் பெற்றாலும் அதிலே ஒரு நிறைவை பெற முடியவில்லை. ஆனால் தேவனிடத்திலே ஒரு நிறைவான வாழ்வை, திருப்தியான வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம், அதுதான் உண்மையான வாழ்வு என்று நாம் சற்று முன்னர் சிந்தித்தோம். ஆம் பிரியமானவர்களே, வெற்றியுள்ள வாழ்வு என்றால் இதுதான் என்று ஒரு மூன்று காரியத்தை கூறிக்கொண்டிருக்கிறேன். அதில் முதலாவது காரியத்தை நாம் சிந்தித்து விட்டோம், திருப்தியான வாழ்வு. நிறைவான வாழ்வு வாழ்வதுதான் வெற்றியான வாழ்வு. அடுத்து, நாம் எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு வாழ்வை வாழ்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். சமுதாயத்தால் அங்கீகரிக்கப்பட்ட இடத்துல வாழ வேண்டும், அதுதான் வெற்றியான வாழ்வு என்பதை நாம் புரிந்திருக்கிறோம். ஒருவேளை சமுதாயத்தில் நாம் எந்த அளவுக்கு அங்கீகரிக்கப்படுகிறோம் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்விலே பார்க்க முடியும். சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட சிலரை, குறிப்பிட்ட நபர்களை மாத்திரமே அங்கீகரிக்கிறதா இருக்கிறது. ஒருவேளை பெரிய பணக்காரர்கள், தாளந்து படைத்தவர்கள், மிகவும் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள், இல்லாவிட்டால் அவர்களிடத்தில் சேர்ந்தால் ஏதாவது காரியம் நடக்கும் என்று சொல்கிற இடத்தில் இருக்கிறவர்களோடு மக்கள் சேர்கிறார்கள், அவர்களை அங்கீகரிக்கிறார்கள். அப்போ அந்த அங்கீகரிப்பு உலக பிரகாரமாய் சமுதாயத்தில் மக்களுக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. அது படிப்பின் அடிப்படையில், வசதியின் அடிப்படையில், சூழ்நிலையின் அடிப்படையில், அவர்களுடைய அதிகாரத்தின் அடிப்படையில் அமைகிறதா இருக்கிறது. ஆனால் இவ்விதமாய் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு வாழ்வு நிறைவான வாழ்வு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது நம்முடைய வாழ்வின் முக்கிய நோக்கம் அல்ல. ஏனெனில் இவ்விதமாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். பிறகு அவர்கள் வாழ்விலே தோல்வி ஏற்பட்டால், அவர்கள் வாழ்வில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அவர்கள் கீழே தள்ளப்படுகிறத நாம் பார்க்க முடிகிறது. இது உலக நிலை. ஆனால் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நீங்களும் நானும் வாழ்கிறது தான் ஒரு வெற்றியுள்ள வாழ்வினுடைய எல்லை, குறிக்கோள் என்று நான் சொல்ல விரும்புகின்றேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு இடத்திலே வாழ வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் கூறுகின்றார். 2 கொரிந்தியர் 5:18-19 வாசிக்கின்றேன். இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று பார்க்கிறோம். அதாவது தேவன் என்ன செய்தார், இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோட ஒப்புரவாக்கிட்டாரு. அதாவது நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் இதனுடைய அர்த்தம். நாம் முன்னே அவரால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத இடத்தில் இருந்தோம், பாவிகளாயிருந்தோம். ஆனால் கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தபடியினாலே கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் ஏற்றுக்கொண்டார், ஒப்புரவாக்கி கொண்டார் என்று இங்கே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஏற்றுக்கொண்டார், என்னை ஏற்றுக்கொண்டார். நாம அவருடைய சிலுவையினால, சிலுவையில இயேசு உங்களுக்காக மரித்து எனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தபடியினால் நாம் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படுகிற இடத்துக்கு வந்துவிட்டோம். முன்னே நாம் தூரமாயிருந்தோம், முன்னே அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு தூரமாயிருந்தோம், முன்னே புறஜாதியராய் கருதப்பட்டோம், அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு, அவருடைய உடன்படிக்கைகளுக்கெல்லாம் தூரமாயிருந்தோம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுதோ கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு ஒப்புரவாக்கி விட்டார். அதாவது அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அக்செப்டடு லைஃப். ஆம் பிரியமானவர்களே, உலகம் நம்மை அக்செப்ட் பண்ணி வாழாது, அங்கீகரிக்காது, சரியான இடத்துல வைக்காது. ஆனால் தேவனோ உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து இந்த உலகிலே வாழ வைக்கின்றார். அந்த அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வு தாங்க வாழ்க்கையில் வெற்றியுள்ள வாழ்வு. உலகிலே மனிதர்கள் அந்த அங்கீகரிப்பை பெறுவதற்காகத்தானே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தவறான இடத்துல போராடி கொண்டிருக்கிறார்கள். மனிதனால் அங்கீகரிக்கப்படுகிறதை விரும்புகிறார்கள். தான் வரும்பொழுது எல்லோரும் எழும்பி நிற்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தான் வருகிறது தனியாக தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். சமுதாயத்தில் தனக்கென்று தனி பெயர் இருக்கிறது, அங்கீகரிக்கப்படுகிற இடத்தில் இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறதை மனிதர்கள் விரும்புகிறார்கள். ஆனால் இந்த அங்கீகாரம் சரியான ஒரு அங்கீகாரம் அல்ல. அது மாயையான ஒரு அங்கீகாரம், அது அழிந்து போகக்கூடியது. ஆனால் தேவன் உங்களை அங்கீகரிக்கிறார். சிலுவையில் நீங்கள் ஏழையாக இருந்தாலும், பணக்காரனாக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும், படிக்காதவர்களாக இருந்தாலும், உங்களையும் என்னையும் அவர் அங்கீகரித்து, அவர் ரட்சித்து வழி நடத்துகிறார். அங்கீகரித்து வழி நடத்துகிறார். தம்முடைய பிள்ளையாக அங்கீகரித்து பாவி என்ற நிலையிலிருந்து வெளியே கொண்டு வந்து நீதிமான் என்ற நிலையிலே உங்களையும் என்னையும் வாழ வைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அப்போ இந்த அங்கீகரிப்பை பெற்றுக்கொண்ட வாழ்வை பெறுவது தாங்க வாழ்க்கையின் முக்கிய நோக்கம். அதை நாம் பெற முடியும் என்று வேதம் சொல்கிறது. தேவனுக்குள்ளாக நாம் பெற முடியும். தேவன் அந்த ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை தான் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தந்திருக்கிறார். நீங்கள் பாவிகளாய் இருந்தபோது அவர் உங்களை கண்டிந்து கொள்ளவில்லை, உங்கள் மீது கோபம் கொள்ளவில்லை. நீங்கள் அவரிடத்தில் வந்தபொழுது அவர் உங்களை கடிந்து கொண்டு ஒருவேளை பயங்கரமாக திட்டி அனுப்பலை. அந்த தகப்பன் நாம் பார்க்கிறோம் இளையகுமாரன் கதையில், அந்த தகப்பன் எவ்வளவு தூரம் கடிந்து கொள்ளாதவராய் மனதுருக்கத்தோடு ஓடி வந்து பாவத்திலிருந்து திரும்பி வந்த அந்த மகனை எவ்வளவாய் ஓடி சென்று அரவணைத்தார் என்று பார்க்கிறோம். அதுதாங்க தேவனுடைய அன்பு, பிதாவின் அன்பு, கடிந்து கொள்ளாமல் நம்மை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்கிற அன்பு. அப்போ வாழ்க்கைனா இதுதான் வாழ்க்கை. உலக மனிதன் அங்கீகரிக்கிறது பெரிய விஷயம் அல்ல. இந்த உலகத்தை படைத்த கர்த்தர் உங்களை அங்கீகரித்து வாழ வைக்கிறார். என்னதொரு மாபெரும் பாக்கியம் பாருங்கள். உங்களுக்கும் எனக்கும் இது கிடைத்திருக்கிறது. அநேகருக்கு இது கிடைக்கல, அநேகர் இதை முக்கியப்படுத்தலை. தேவன் நம்மை அங்கீகரிப்பார் என்று அவர்கள் ஒருபொழுது நினைத்து கூட பார்க்கல. ஆனால் இந்த இடத்துக்கு நீங்கள் வரப்போய் தான் அந்த பைபிள் காலேஜில் படித்து கொண்டிருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நம்மை தேவன் அங்கீகரித்திருக்கிறார். மூன்றாவது காரியம், வாழ்வின் அர்த்தம். வாழ்வின் அர்த்தம் என்ன? வாழ்விலே ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பது. வாழ்விலே நோக்கத்தை கண்டுபிடிப்பது தான் வாழ்வின் அர்த்தம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் எதற்காக வாழ்கிறீர்கள் என்பதை கண்டுபிடிக்கணும். அதை அறிந்து கொண்டீர்களானால் வெற்றியுள்ள வாழ்வை நீங்கள் அடைந்து விட்டீர்கள், அடையப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் உறுதி பண்ணி கொள்ளலாம். உலகிலே மனிதன் பல விதங்களில் முயற்சி செய்கிறான். தான் ஏன் உலகில் வாழ்கிறேன் என்பதை கண்டுபிடிக்க அவன் பல விதங்களில் முயற்சி பண்ணுகிறான். அதற்காக அதிகாரத்தை நாடி பார்க்கிறான், செல்வத்தை தேடி பார்க்கிறான், எல்லாவற்றையும் அனுபவித்து பார்க்கிறான். ஆனால் ஒன்றிலுமேயே ஒரு நோக்கம் இல்லாதது போல உணர்கிறான். இதையெல்லாமும் அனுபவித்து பார்த்து விட்டு சாலமோன் ஞானியைப் போல சொல்கிறான், மாயை, எல்லாமே மாயை. உலகில் எத்தனையோ பணக்காரர்கள் வந்து போயாயிற்று, என்னவெல்லாமோ அனுபவித்து பார்த்து முடித்து விட்ட மனிதர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனாலும் அவங்க கடைசியில் உணர்ந்ததெல்லாம் வெறுமைதான். வாழ்வின் நோக்கத்தை அறியாமலே அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆக எல்லாவற்றிலும் வெறுமையை கண்ட மனிதன் வாழ்வை வெறுத்தே வாழ்ந்து முடித்திருக்கிறான். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய அர்த்தம் இல்லை என்பதை நம்ம காணாத பொழுது எப்படி இருப்போம் தெரியுமா? ஏதோ வாழ்கிறோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவோம். ஆனால் ஏதோ இருக்கிறது என்பதை நீங்கள் உணரும் பொழுது, வாழ்வில் ஒரு நோக்கம் இருக்கும்போது அதுவே உங்களை வழிநடத்தி செல்கிற ஒரு மாபெரும் சக்தியாக இருக்குது. ஏதோ ஒன்றை நாம் சாதிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை பெற்றவர்களாக வாழும்போது தான், ஒரு நோக்கம் இருக்கிறத உணர்ந்து வாழும்போது தான் நாம் சாதிக்கிற ஒரு இடத்துக்கு போவோம். மட்டும் அதுக்கு நேராக நடத்துகிற ஒரு சக்தி நமக்குள்ளே செயல்படுகிறத நாம் பார்க்க முடியும். அதுதான் டிரைவிங் ஃபோர்ஸ் என்று சொல்கிறோம். அப்போ நம்மை அது டிரைவ் பண்ணி போகுது, நடத்தி செல்லுது, ஒரு குறிப்பிட்ட குறிக்கோளை அடைவதற்கு நேராக நடத்தி செல்லுது. அப்போ வாழ்வின் நோக்கம் தெரியணும், ஃபைண்டிங் பர்பஸ், அது ஒன்று ரொம்ப வாழ்வின் முக்கிய நோக்கமாய் இருக்கிறது. ஒருவேளை பல நீங்கள் கோட்பாடுகளை பார்த்துருக்கலாம், தத்துவ மேதைகளின் கருத்துக்களை பார்த்துருக்கலாம், அது வழியாக வாழ்ந்தும் பார்த்துருக்கலாம். ஆனால் எல்லா விதத்திலும் தோல்வியை நீங்கள் கண்டுதான் பார்த்திருப்பீர்கள். அவங்க எத்தனையோ காரியங்களை விளக்கம் கூறியிருக்கிறாங்க, ஆனால் அது நடைமுறை வாழ்வுக்கு ஒத்து வராது என்பதை நீங்கள் வாழ்ந்து பார்க்கும்போது கண்டுகொள்ள முடியும். ஆனால் ஒரு அருமையான ஆசிரியர் இவ்விதமாய் கூறுகிறார், நாம் இந்த உலகிலே இருப்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அதை வேறு யாரும் நமக்கு சொல்லி தந்துவிட முடியாது, நீங்கள் கர்த்தரிடத்தில் மாத்திரமே கண்டுகொள்ள முடியும் என்று சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, உலகில் வாழ்வதின் நோக்கத்தை நீங்கள் வேற எதிலையும் கண்டுவிட முடியாது. அதிலே காண விளைந்த சாலமோன் ஞானி தான் கடைசியில் சொல்கிறார், எல்லாம் மாயை மாயை மாயை, உலகத்திற்காய் வாழ்ந்து பார்த்தாச்சு, எல்லாம் அனுபவித்தும் பார்த்தாச்சு, ஆனால் மாயை என்றே ரிசல்ட் வருகிறது என்று அவர் சொல்கின்றார். தேவனிடத்தில் தான் உங்கள் வாழ்வின் நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். ஏன் உலகத்தில் இருக்கிறோம், எதுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே நோக்கி என் பயணம் சென்று கொண்டிருக்கிறது, நான் உலகில் வாழும் நாட்களில் என்ன செய்ய வேண்டும், தேவனுக்கு பிரியமானதை நடப்பித்து நான் வாழ்ந்தாதான் மகிழ்ச்சி இருக்கும் என்று வேதம் சொல்கிறதே, அது உண்மைதானா என்று வாழ்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து வேதத்தில் அப்படித்தான் சொல்லியிருக்கின்றார், நானே வழியாயிருக்கிறேன், நீங்கள் என்னை பின்பற்றி வரும் பொழுது நான் உங்களுக்கு சொன்னவைகளை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வு மாற்றமடையும் என்ற அர்த்தத்திலே தான் இயேசு வேதத்திலே நமக்கு வசனங்களை தந்திருக்கின்றார். அவ்விதமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வாசல் வழியாய் அவருடைய வழியிலே செல்லும்போது ஒரு ஆச்சரியமான வாழ்வை பெறுகிறோம். கிறிஸ்துவுக்காக முதல் அடி எடுத்து வைத்து நீங்கள் முன்னே செல்லும்போது ஒரு ஆச்சரியமான வாழ்வு, மகிழ்வான வாழ்வு காத்திருக்கிறத உங்கள் வாழ்வில் அனுபவிக்கிறத நீங்கள் காண முடியும். ஆம் பிரியமானவர்களே, வாழ்விலே நோக்கத்தை தேவனே தருகிறார். நீங்கள் உலகில் இதுவரை தேடினது போதும், உலகில் ஏதோ இருக்கிறது என்று வாழ்ந்தது போதும். இன்னைக்கு கிறிஸ்தவம் செய்கிற தப்பு அதுதான், உலகில் ஏதோ இருக்குதுன்னு நினச்சி உலக வாழ்வை அதை சிறப்புற வாழ கர்த்தாவே ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிற தவறான இடத்துக்கு போயிட்டாங்க. கிறிஸ்துவோடு, கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்து விரும்புகிற வழியில் வாழ்கிற வாழ்வு ஒரு நோக்கம் உள்ள வாழ்வு. ஆனால் மனிதர்கள் தாங்களாகவே ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களே ஒரு நோக்கத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. ஆண்டவரே, நான் இவ்விதமாய் இந்த தொழிலை செய்ய போகிறேன், இந்த தொழிலில் நான் இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரணும், இந்த குறிக்கோளை அடைய எனக்கு உதவி செய்யுங்க, அப்படி நீங்கள் செய்வீங்கன்னா நான் சாட்சி சொல்லுவேன், அப்படி நீங்கள் எனக்கு நீங்கள் செய்யும் பொழுது நான் இவ்விதமாக காணிக்கையில் இத்தனை காரியத்தை செய்வேன், ஆலயத்தை கட்டி தந்துடுவேன், ஏதோ ஒரு பொருத்தனையே பண்ணுகிறார்கள். அதாவது என்ன தப்பு செய்கிறாங்கன்னா, தாங்கள் ஒரு நோக்கத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை நிறைவேற்றுவதற்கு தெய்வ உதவியை நாடுகிற இடத்துக்கு இன்று கிறிஸ்தவம் போயிருக்கிறது. ஆனால் உண்மையிலே நீங்கள் தேவனில் நோக்கத்தை கண்டுபிடிக்கணும், தேவனிலே உங்கள் வாழ்க்கையை குறித்த நோக்கத்தை கண்டுபிடித்து நீங்கள் அது வழியாக போகணும். அழகாக பவுல் விதமாய் சொல்கிறார், பிலிப்பியர் 3:12-13 வசனங்களை வாசிக்கிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி தொடர்கிறேன் என்ற அர்த்தத்திலே சொல்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்து நம்ம ஏதோ ஒரு நோக்கத்திற்காக பிடித்திருக்கிறார் என்பதை அங்கே பவுல் எழுதுகிறார். அவர் அதை தான் சொல்கிறார், நான் எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ தேவன் நம்ம பிடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்கள் பிடிச்சா விட்டுருவீங்க, ஆனால் தேவன் உங்களை பிடிச்சிருக்கிறாரு. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா, தேவன் உங்களை எங்கேயோ ஓடிக்கிட்டு இருந்தால் உங்களை பிடிச்சு வச்சிருக்கிறாரு. இந்த சின்ன பிள்ளைகள் ஓடி விளையாடும்போது பிடிச்சி விளையாடுவாங்க பாருங்கள். ஸோ அதே மாதிரி பிடித்து நம்மை வைத்து கொண்டு விட்டார். நம்முடைய விருப்பத்தின் ஓடி போகாமல் இப்போ தேவ பிடிக்குள்ளாக வந்து விட்டோம். அதான், எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எந்த நோக்கத்திற்காக தேவன் என்னை அழைத்தாரோ அந்த நோக்கத்தின்படி வாழ நான் ஆசையாய் தொடர்கிறேன். இதுதான் பர்பஸ், ஃபைண்டிங் பர்பஸ். தேவனுடைய வாழ்க்கையில் ஒரு நோக்கத்தை கண்டுபிடிப்பது, எதுக்காக ஆண்டவரே என்னை பிடித்தீர், நான் எங்கோ எதற்கோ போய்கொண்டிருந்தேன், முன்பு என் விருப்பத்தின்படி மாம்சமும் மனதும் விரும்பினதை செய்தேன், உலகில் பெரிய வேலையை வாங்கிடணும், சம்பாத்தியம் பண்ணிடணும், சமுதாயம் இப்பொழுது என்னை மதிக்க மாட்டேங்குது, அதனால் நான் நல்ல பணக்காரனாகி எல்லாருடைய மதிப்பை பெறணும் அப்படின்லாம் நான் நினைச்சேனே, எங்கேயோ எதாலேயோ பிடிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் என்னை பிடித்து கொண்டீங்க, இதில் ஒரு நோக்கம் இருக்குது, அதை நான் பிடித்து ஓடணும், அதில் தான் அந்த நோக்கத்தை தான் நான் கண்டுபிடித்து கொண்டு வாழணும், நான் எங்கே வாழணும், என்ன செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீரோ அதை நான் செய்யணும், அதையே நான் பிடித்து கொள்ளும்படி, அந்த நோக்கத்தை கண்டுகொள்ளும்படி உதவி செய்யன் பவுலை போல நீங்களும் நானும் ஆசையாய் தொடர்வோமா? அதுக்கு நேராக ஓடுகிறது தான் வெற்றியுள்ள வாழ்வு. வாழ்வில் நோக்கத்தை கண்டுபிடிக்கிறதுல தான் வெற்றி இருக்குது. இன்னைக்கு நோக்கமற்ற வாழ்வு வாழ்கிற அநேக கிறிஸ்தவர்கள் வெந்ததை தின்போம், விதி வந்தால் மாளுவோம்னு மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பது போலவே இன்று தெய்வ பிள்ளைகளும் வாழ்கிறாங்க. ஐயா, என்ன ஒரு கஷ்டமான நிலை இல்லையா? கண்டுபிடிங்க. 3 காரியத்தை கூறினேன், வெற்றியுள்ள வாழ்வு எது வெற்றியுள்ள வாழ்வு? ஒரு திருப்தியான வாழ்வு வாழ்கிறது பெயர் வெற்றியுள்ள வாழ்வு. அடுத்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வாழ்வை நடத்துவது வெற்றியுள்ள வாழ்வு. அடுத்து ஒரு நோக்கத்தை அறிந்து கொண்டு வாழ்கிற வாழ்வு வெற்றியுள்ள வாழ்வு என்று நான் சற்று முன்னர் எல்லா விளக்கத்தையும் கோரினேன். புரிந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கைன்னா இதுதாங்க வாழ்க்கை. கோடீஸ்வரனா, லட்சாதிபதியா, மற்றவர்களை ஏமாற்றி சொத்துக்களை ஒருவளை சேர்த்து சமுதாயத்தில் அதனால் ஒரு இடத்தை பெற்று அதனால் உயர்ந்த இடத்துக்கு வந்து வாழ்கிறத பெயர் வெற்றியுள்ள வாழ்க்கைன்னு சொல்ல முடியாது. அடுத்து வெற்றியுள்ள வாழ்வின் இரண்டாவது படிக்கு நாம் செல்கின்றோம். முதலாவது படி, வாழ்வின் முக்கியமான நோக்கத்தை கண்டறியுங்கள். அந்த படியில், அந்த ஸ்டெப் ஒன்றில் நாம் மூணு காரியத்தை பார்த்தோம். எது மெய்யான வாழ்வு? அதுதான் நான் இதுவரை உங்களுக்கு விளக்கமாய் மூன்று காரியத்தை கொண்டு விளக்கினேன். ஒரு திருப்தியான வாழ்வு, அங்கீகரிக்கப்பட்ட வாழ்வு, நோக்கமுடைய வாழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது ஸ்டெப் ஒன். வாழ்வின் முக்கிய நோக்கத்தை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை தேர்ந்தெடுத்து வாழுங்கள். Choosing to live in obedience to God. தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதை நாம தான் செலக்ட் பண்ணணும். தேவன் நமக்கு சுய சித்தத்தை தந்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்திருக்கிறீங்க. அதனால தான் ஆதாமே வாழ் வாழ்க்கையில் ஆரம்பித்து இன்று வரை தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இப்படிப்பட்ட உறவுகள் காணப்படுது. தேவன் உங்களை தேடி வர வேண்டியிருக்குது. நீங்கள் உங்கள் இஷ்டம் போல போகிற ஒரு இடத்துல இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம ரோபாட் மாதிரி படைக்கலை. நாம் அவர் சொன்னால் சொன்னது அப்படியே செய்யும்படி இருக்கிற இடத்துல அவரால் வைக்க முடியும். ஆனால் அப்படி வைக்கலை. சுய சித்தம் என்ற ஒன்றை நமக்கு தந்தபடியினால் நாம் நல்லதை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம், தீமையானதும் தேர்ந்தெடுத்து வாழலாம். அதுக்கு உரிமை இருக்குது. அதை அவர் தடுக்க மாட்டார், சொல்லுவார். நீ இந்த தீய வழியை விட்டு நன்மையான வழிக்கு வா என்று அழைப்பார். மகனே, அது தீய வழியில் போகும் பொழுது உனக்கு இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் நடக்கும் என்று எச்சரிப்பார். அதெல்லாம் செய்வார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து வாழ வேண்டும் என்று. தேவனுக்கு கீழ்ப்படுகிற வாழ்வை நடத்த வேண்டுமா, தேவனுக்கு கீழ்ப்படியாத வாழ்வை நடத்த வேண்டுமா என்பதை நீங்களும் நானும் சுயமாக முடிவெடுக்கிற ஒரு விஷயம். அப்போ தேவன் அவிதமாக நமக்கு ஒரு சுய சித்தத்தை தந்திருக்கிறாரு. நாம் நம்முடைய இஷ்டப்படி வாழ நினைக்கும் போது நாம் தேவனுடைய ஐக்கியத்தை இழந்து விடுவோம். தேவனோடு இருக்கிற நெருக்கத்தை இழந்து விட்டு நமக்கும் அவருக்கும் இடையே மிகப்பெரிய பிளவு ஏற்படுகிற இடத்தில் வாழ்வோம். இப்படி வாழ்வதனால என்ன ஆகும்? நாம் தேவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டிய நாம் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம். ஆனால் எங்கோ ஒரு இடத்துல அடிமையாக இருக்க போகிறது உறுதி. ஒன்று, தேவனுக்கு அடிமையாக இருந்து ஒரு சுதந்திரமான சுயாதீனமான வாழ்வை வாழப்போகிறோம், அந்த மகிழ்ச்சியான வாழ்வை நடத்த போகிறோம். அதை விட்டுட்டால் பாவத்துக்கு அடிமைப்பட்டு மிகவும் சிரமப்பட்டு நிம்மதி இழந்து நாம் நினைக்கிறோம் பாவத்தை செய்தால் மகிழ்ச்சி இருக்கும்னு நினைக்கிறோம் தப்பா. ஆனால் பாவம் செய்ய ஆரம்பித்தவுடன் தான் சரி, உடனே தான் நிம்மதி போயிடுது, மன நிம்மதி போயிடுது, குற்ற உணர்வு வருகிறது. ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு வாழ்வுக்கு நேராக, அடிமைத்தனத்தின் வாழ்வுக்கு அதை கொண்டு போய்விடும் என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கின்றோம். அப்போ வெற்றியுள்ள வாழ்வுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணணும், நான் செலக்ட் பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வாழ்வை தெரிந்தெடுக்கணும். தேவனுக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து வாழ முடியும்? முதலாவது, உங்களுடைய ஏன் நிலையை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளணும். நீங்களும் நானும் நீதிமான்களாய் இல்லை. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி போனோம்னு சொல்லி நம்ம ரோமர் 3:23 வாசிக்கின்றோம். ஏசாயா 64:6 நம்முடைய நீதி எப்படி இருக்கிறது என்று அங்கே சொல்கிறார். பாருங்க, நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம், எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத கவனிங்க. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தை போல தான் இருக்குது. நம்முடைய செயல்கள், நீதியான செயல்கள் எல்லாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்போ நாம் தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்களாகி போயிட்டோம். மட்டும் இல்லை, நாம் நம்முடைய நீதி சுயநீதியெல்லாம் ஒன்றுக்கும் உதவாதுங்கிறத நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, நீங்களும் நானும் தேவனுடைய காரியத்திற்கு நீதிக்கு கீழ்ப்படிய முடியாத இடத்தில் இருக்கிறோம் என்பதையும் நாம் இரண்டாவது காரியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆதாம் ஏவாளின் வீழ்ச்சியினால மனித இனம் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணின இடத்தில் இருக்கிறது. அவர்களின் வீழ்ச்சியினால அவர்களுடைய பாவமான சுபாவம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது. அவர்கள் கீழ்ப்படியாமை என்ற ஒரு பாவத்தை செய்தபடினால நீங்களும் நானும் கீழ்ப்படியாதவர்களாகி போனோம். இதுதான் நம்முடைய நேச்சர், இதுதான் நம்முடைய சுபாவம். ஆக நீங்களும் நானும் இந்த பாவமான சூழ்நிலையில் நம்முடைய மூதாதையருடைய கீழ்ப்படியாமையினால நாமும் கீழ்ப்படியாமை அப்படிங்கிற பாவத்தில் இருக்கிறோம். அது நம்முடைய சுபாவமாக இருக்குது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இரண்டு காரியத்தை அறியும் பொழுது நாம் ஏன் தேவனுக்கு கீழ்ப்படியாத இடத்துல இருக்கிறோங்கிறத அறிந்து கொள்ளும் போது நாம் எப்படி கீழ்ப்படிய வேண்டும் என்பதை அடுத்து அறிய முற்படுவோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க. முதலாவது, வாழ்வில் நம்ம எங்கே இருக்கிறோங்கிறது தெரிந்தாலே அடுத்து எங்கே போகணுங்கிறது தெரிய வரும். ஆனால் இன்றைக்கி அநேகருக்கு தாங்கள் எங்கே இருக்கிறோங்கிறதே தெரியலை, தாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதே புரியலை. ஏதோ வாழ்கிறோம் ஐயா, ஏதோ தேவனை தொழுது கொள்கிறோம், ஏதோ ஆராதிக்கிறோம், வருகிறோம் போகிறோம் என்று ஆகி போய்விட்டார்கள் மனிதர்கள். விசுவாசிகளும் அப்படி ஆகி போய்விட்டார்கள். அதுதான் மிக வருத்தமான விஷயம். பிரியமானவர்களே, அப்போ இங்கே ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். நாம் ஏன் தேவனுடைய காரியங்களுக்கு கீழ்ப்படிய முடியாத இடத்தில் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டோம். ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி போய்விட்டோம். ஒன்று. ரெண்டாவது காரியம், நம்முடைய ஆதாம் ஏவாளின் மூதாதையருடைய வீழ்ச்சியினால அவருடைய அந்த கீழ்ப்படியாமை என்ற பாவம் நம்மிலே தொடர்ந்து வருகிறபடியினால் நாம் இன்னும் கீழ்ப்படிய முடியாதவர்களாகவே இருக்கிறோம். இந்த ரெண்டு காரியத்தை புரிந்து கொள்ளும்போது அப்போ நான் எவ்விதமாக கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி நாம் சிந்திப்போம் என்று நான் இப்பொழுது கூறினேன். ஏன் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறத நான் இப்போ தேடுகிற ஒரு தேட்டத்தை இப்பொழுது அடைய முடியும். ஏன்னா மேற்கண்ட ரெண்டு காரியத்தை நான் புரிந்து கொண்டதினால் தேவன் எல்லா பாவிகளையும் தண்டிக்கப் போகிறார். அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது தெரியும், நமக்கு தெரியும். தப்பு செய்தால் தண்டனை உண்டு, அதை உலகத்திலேயே பார்க்குறோம் இல்லையா. சில பேர் என்ன அநியாயம் அட்டுழியம் பண்ணுறாங்க, இவங்களை தட்டி கேட்பார் இல்லையான்னு நம்ம சில நேரம் யோசிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வெகு சீக்கிரத்தில் அவர்களுக்கு தண்டனை வருகிறத பார்க்குறோம். இல்லாவிட்டால் ஒரு தப்பு பண்ணால் பெற்றோர்கள் தண்டிக்கிறாங்க, மற்றவர்கள் தண்டிக்கிறாங்க. இதே போல தான் நீங்களும் நானும் தெய்வனுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுது ஒரு நாளில் தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாத நம்மையும் தண்டிக்க போகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவினா யார்? தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறவன் பெயர் தான் பாவி. அப்போ பாவியை கர்த்தர் தண்டிப்பார் என்பதை நம்ம இப்போ புரிந்து கொண்டோமானால் அப்போ நம்ம பாவி என்ற இடத்திலிருந்து வெளியே வந்தாதாங்க தேவனுடைய தண்டனைக்கு தப்ப முடியும் என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்கிறோம். அதனால் நம்ம அதிலிருந்து வெளியே வர இப்பொழுது முயற்சிக்கின்றோம். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் அந்த கீழ்ப்படியாமை என்பதிலிருந்து வெளியே வர தேவன் எதிர்பார்க்கிறார். வெற்றியுள்ள வாழ்வுக்கு அதுதான் வழி. நம்ம முன்ன கீழ்ப்படியாமல் இருந்தோம், இப்பொழுது கீழ்ப்படிதல் என்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம், வரணும். அப்போ இதை நீங்களும் நானும் தெரிந்தெடுக்கணும். நம்ம நிலையை புரியணும், நம்ம எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம். முதலாமாதாம் கீழ்ப்படியாமைக்கு அடையாளமாக இருக்கிறான். அவன் கீழ்ப்படியாமல் போனான், அவன் வழியே ஒரு சந்ததி இன்றைக்கும் போயிட்டுருக்குது, அது கீழ்ப்படியாமையின் சந்ததி. ஆனால் இரண்டாம் மாதமாகிய இயேசு கீழ்ப்படிதலோடு வந்தார், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிறவராய் வந்தார், மரணபரியந்தம் தம்மை கீழ்ப்படுத்தினார் தேவனுக்கு. அவர் அவிதமாய் தன்னை கீழ்ப்படுத்தினபடியினால் பிதா எல்லாவற்றுக்கும் மேலான நாமத்தை கொடுத்தார் என்றெல்லாம் நாம் வேதத்திலே பார்க்கின்றோம். அப்போ இந்த இரண்டாம் மாதம் இன்னொரு வம்சம். அப்போ நீங்கள் எந்த வம்சத்தில் வாழ விரும்புகிறீர்கள்? கீழ்ப்படியாத ஆதாம்ங்கிற வம்சத்தில் தான் நம்ம ஏற்கனவே பிறந்து வளர்ந்து வந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ இரண்டாம் மாதமாகிய இயேசுவின் சந்ததிக்குள்ளே நீங்கள் வரணும். ஏன்னா அவர் கீழ்ப்படிதல் என்ற காரியத்தை நிறைவேற்றினபடினால் அவரை நீங்கள் பின்பற்றி போகும் பொழுது இப்போ கீழ்ப்படுகிறீங்க, இரண்டாம் ஆதாமின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறீங்க, தேவனோட ஐக்கியம் கொள்கிறீங்க, அவர் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். இன்னும் தொடர்ந்து சிந்திக்க இருக்கின்றோம். இன்னும் தேவனுடைய காரியத்தை கீழ்ப்படிவதை எவ்விதமாக தேர்ந்தெடுத்து வாழப்போகிறோம் அப்படிங்கிறத இன்னும் வருகிற வகுப்புகளிலும் நம்ம சிந்திக்க போகிறோம். கர்த்தர் உங்களை அதுவரை ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள கடவர். ஆமேன்.
அன்பானவர்களே, நீங்கள் கற்றுக்கொண்ட இப்பாடத்தை மீண்டும் நினைவிற்கு கொண்டு வரவும் இறுதியில் நீங்கள் எழுதவிருக்கும் தேர்வுக்கு ஆயத்தப்படவும் சில கேள்விகளை பாடக்குறிப்புகளோடு தருகிறோம். கேள்விகளுக்கான பதில்களை நன்கு கற்றுக்கொண்டு தேர்வுக்கு ஆயத்தப்பட உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.